இன்று நாம் ஆலயங்களுக்கு செல்லுகின்றோம். ஆலயங்களை பற்றி நமக்கு நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையரும் மற்றவர்களும் சிறுவயிலிருந்து எப்படி சொல்லிக் கொடுத்தார்களோ அதன்படிதான் நாம் வணங்கி வருகின்றோம். ஞானிகள் காட்டிய வழியில் நாம் அங்கே உயர்ந்த சக்திகளை எடுப்பதற்கு, அங்கே ஆலய பண்புகள் உயர்ந்த சக்திகள் என்று காட்டியிருந்தாலும் அதை நாம் சரியான முறையில் நாம் பயன்படுத்தவில்லை என்றுதான் குரு இதிலே அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற நெறிகளை இங்கே உணர்த்துகின்றார்கள். விநாயகனை வணங்குகின்றோம். விநாயகனை முதல் கடவுள் என்று நாம் வணங்கினால் அவர் நமக்கு எல்லாம் செய்து கொடுப்பார் என்று இந்த அடிப்படையில் தான் நாம் வணங்குகிறோம். ஆனால் வணங்கி இன்று உடல் இச்சைக்காண்டியும் சரி, இந்த அன்றாட வாழ்க்கை என்றாலும் சரி, எத்தனை எதிர்பார்ப்புகளுடன் அங்கே விநாயகனை வணங்கி அந்த எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை என்றால் விநாயகனை எண்ணி என்னை மறந்துவிட்டாயே, எனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று உனக்கு எல்லாம் எண்ணம் இல்லையா என்று இப்படி அந்த தெய்வத்தையே பழிக்கக்கூடிய நிலைகளாகத்தான் நம் எண்ணங்கள் செல்லுகின்றதை தவிர, அங்கே காட்டப்பட்ட ஞானிகளுடைய சக்திகளை நாம் எப்படி அந்த விநாயகனை காணும் பொழுது நமக்குள் எந்த வினையை சேர்க்க வேண்டும், எந்த வினையை சேர்த்துக் கொண்டிருக்கின்றோம், அங்குச பாசவா நஞ்சை வெல்லக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கின்றது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், இதை உணர்த்தி அந்த மகிழ்ச்சி அசக்தி பெற வேண்டும், எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும், எல்லோரும் அந்த இருள்களிலிருந்து, அவர்கள் அறியாத வாழ்க்கையில் வந்த இருள்களிலிருந்து விடுபட வேண்டும், அவர்கள் தெளிந்து வாழ வேண்டும், மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ வேண்டும் என்று இதுபோன்ற எதிர்மறையான பகமை ஊட்டக்கூடிய உணர்வுகளை அகற்றிடும் சக்தியாக நாம் அங்கே பெற்று அது அனைவரும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் நாம் எண்ணக்கூடிய அந்த உயர்ந்த காரியங்கள் நிச்சயமாக நடைபெறும். அவர்கள் அருள் ஒளியை பெற்று இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை அகற்றி எல்லோருக்கும் அந்த அருளை பெறும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினால் இந்த வாழ்க்கையை நாம் தெளிந்து வாழலாம், மகிழ்ந்து வாழலாம், மற்றவர்களுடன் நாம் மகிழ்ந்து இணைந்து வாழ முடியும் என்றுதான் சொல்கின்றார். ஆனால் நாம் ஆலயத்தில் இதுபோன்று வணங்கினாலும் நமக்கு கிடைக்கவில்லை என்ற இயக்க உணர்வுடன் மற்றவர்களை பார்க்கப்பட போகும்போது தவறு செய்வர்கள் எத்தனை குறைகளையும் பல தீய விளைவுகளையும் செயல்படுத்த குற்றம் செய்பவர்களுக்கெல்லாம் தெய்வம் அள்ளி கொடுக்கின்றது. அவர்களெல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் இப்படி இருக்கின்றேன் என்று அவர்களை பார்த்து நாம் அவர்கள் எப்படி அந்த உயர்ந்த நிலை பெற்றார்களோ, அந்த உயர்ந்த நிலையில் வாழுகின்றார்களோ, அந்த செல்வ செழிப்பு என்று மகிழ்ந்து வாழுகின்றார்களோ அதை பெற வேண்டும், அதன்படி நாமும் பெற வேண்டும் என்று இந்த நல்லதை எடுக்க தெரியாதபடி அவர்களை பார்த்து நாம் மங்களாக்கப்பட போகும்போது நாம் பெற வேண்டிய நாம் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வளர்த்திடும் அந்த பரிபக்குவ எல்லை இல்லாதபடி அவர்களை எண்ணி தெய்வத்தையும் பழித்து நல்லதையும் பெறக்கூடாதபடி நமக்குள் இருக்கக்கூடிய சிறிது கொஞ்ச நெஞ்சம் இருக்கக்கூடிய நல்ல உணர்வுகளையும் நல்ல எண்ண உணர்வுகளையும் வளர்த்திடாதபடி அதையே பிளந்து தள்ளுகின்றோம் என்பதைத்தான் அங்கே அங்கலேஸ்வரி அந்த குழந்தையே மடியிலே வைத்து அது குடலை உருவதாக அதையே பிளந்து தள்ளுவதாக அங்கே காட்டுகின்றார்கள். இதுபோன்று நாம் பிறருடைய உணர்வுகளை சுவாசித்து அது தெய்வத்தையும் சுட்டி காண்பித்து நாம் நல்லதை பெற விடாதபடி அதையே நாம் தடை செய்கிறோம் என்பதைத்தான் இங்கே குரு தெளிவாக உணர்த்தினார்கள். இப்படித்தான் நாம் அங்கே சென்று எந்த உயர்ந்த உணர்வுகளை எண்ண வேண்டும் என்று காட்டப்பட்ட இந்த நிலைகளையே நாம் அந்த வழி மாறி எத்தனை நிலைகளை இங்கே செயல்படுத்துகிறோம் என்பதைத்தான் குரு இங்கே சொல்லுகின்றார். என்றால் இதெல்லாம் உயர்ந்த உணர்வுகளை நாம் எப்படி அந்த ஆலயத்திலே எண்ணி எடுக்க வேண்டும், நாம் நல்லதை எப்படி நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஞானிகள் காட்டிய உணர்வுகளை அங்கே இருக்கக்கூடிய உண்மை உணர்வுகளை நாம் விளக்கமாக சொல்லி கண்ணுக்கு தெரியாத அந்த உயர்ந்த சக்திகளை அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை வைத்து நாம் எப்படி பெற வேண்டும் என்றுதான் ஞானிகள் சொன்னதைத்தான் நான் சொல்லுகின்றேன். ஆனால் இதை கேள்விப்படுவர் மற்றவர்கள் இவர் தெய்வமே இல்லை என்று சொல்லுகின்றாரா, அது எப்படி அபிஷேகம் ஆராதனை தேங்காய் பழம் இதெல்லாம் அந்த தெய்வத்திற்கு வைத்து நைவேத்தியம்லாம் செய்யவில்லை என்றால் அது எப்படி சரியாகும், இவர் சொல்வது எப்படி சரியாக வரும் என்று நான் ஏதோ புதிதாக சொல்வதாகவும் அதுபோன்ற நிலையிலே மாற்றி அமைத்து நான் சொல்வதாகவும் எண்ணுகின்றார். நான் எதையும் புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. ஞானிகள் கொடுத்த ஞானிகள் ஆலயத்தை எதன் வழி உருவாக்கினார்கள் அந்த பேர் உண்மை, அவர்கள் காட்டிய மெய் உணர்களைத்தான் இங்கே உணர்த்துகின்றேன். ஆக இந்த உண்மைகளை நாம் உணர முடியாதபடி அங்கே அந்த தெய்வத்திற்கு எத்தனையோ பல படையல்களை வைக்கின்றார்கள். ஆனால் அந்த படையல்களை அந்த சாமி சாப்பிடுகிறதா, இல்லை. எத்தனை அலங்காரம் செய்கின்றோம், வைர கிரீடத்தை வைக்கின்றோம், தங்க ஆபரணங்களை போடுகின்றோம், இதையெல்லாம் அந்த தெய்வம் மெச்சுகிறதா என்றால் இல்லை. ஆக எடுக்க வேண்டிய உண்மைகளை எடுக்க வேண்டிய மெய்ப்பொருளை நாம் எடுக்காதபடி அங்கு பொய்யைத்தான் நாம் மெய்யாக எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மெய் உணர்வுகளை ஒளியான உணர்வுகளை நாம் பெறுவதையே சுத்தமாக மறைந்து விட்டது, மறைந்தே போய்விட்டோம் என்று குரு இதிலே அது தெளிவாக உணர்த்துகின்றார்கள். இந்த மூல உண்மைகளை எல்லாம் உணர்த்திய அகஸ்தியன் என்று அவன் எத்தகைய நஞ்சியும் ஒளியின் சுடராக மாற்றக்கூடிய பேரருள் பேரொழியாக பெற்று அவன் இன்று துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அத்தகைய அரும்பெரும் சக்திகளை அதை பெறுவதற்குத்தான் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய தீமையிலிருந்து நாமும் விடுபட்டு அவனை போன்ற அந்த உயர்ந்த நிலை, அந்த தெய்வீக நிலையை பெறுவதற்குத்தான் அங்கே ஆலயத்திற்குள் அந்த கருவறைக்குள் இருட்டறைக்குள் அந்த சிலையை வைத்து திரையை போட்டு மூடி பல உன்னதமான நிலைகளை அங்கே அந்த தெய்வ சிலைக்கு அதை செய்ய வைத்து பின் அந்த திரையை நீக்கி தீப ஆராதனை காட்டப்பட போகும்போது அங்கே பொருள் தெரியும் நிலையிலாக அங்கே காட்டுகின்றார்கள். அது இது போன்ற இந்த வாழ்க்கையில் நாம் மனிதனாக வாழ்ந்து வந்தாலும் நம்மை அறியாத எத்தனை உணர்வுகள் நமக்குள் திரை மறைவாக இருள் சூழ்ந்த நிலைகளாக நன்மைகளை பெற விடாதபடி தடைப்படுத்தும் நிலையாக வருகின்றது. அங்கே அந்த அகஸ்தியன் உணர்த்தியது போன்று அந்த பொருள் கண்டுணரும் சக்தியாக அங்கே நடக்கக்கூடிய அந்த அருவ நிலைகளை நாம் உற்று பார்க்கப்படும் எப்படி அங்கே திரையை நீக்குகின்றார்கள், இதுபோன்று நமது வாழ்க்கை நம்மை அறியாது இயக்கக்கூடிய அந்த இருள் சூழ்ந்த நிலைகளை நாம் அதை நீக்கி பழக வேண்டும். அங்கே எப்படி அந்த தெய்வத்தினுடைய தலையிலே வைர கிரீடம் அது பேர் ஒளியாக ஒளி வீசுகின்றது, இதுபோன்று நாம் நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் பளிச்சிட்டு அது ஒளி வீசக்கூடிய நிலைகளாக நாம் அந்த வாழ்க்கையும் சொல்லும் செயலும் அமைய வேண்டும். அந்த தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றது, இதுபோன்று நம் மனம் மங்காத அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும். அங்கே எத்தனை நறுமணங்களையும் பல அபிஷேகங்களையும் செய்யப்பட போகும்போது இந்த உயர்ந்த உணர்வுகள் அதை நாம் பெற வேண்டும். உடல் முழுவதும் படர வேண்டும், அந்த கனியை போன்ற சுவையான நிலைகள் பெற வேண்டும், மலரை போன்ற மனம் பெற வேண்டும், மகிழ்ந்தான சக்தி பெற வேண்டும் என்று இப்படி ஒவ்வொன்றையும் அங்கே தனித்தனியாக அந்த நல் உணர்வுகளை இந்த காற்றில் இருக்கக்கூடிய உயர்ந்த உணர்வுகளை நாம் பெற்று அந்த தெய்வம் எப்படி நல்லது செய்யும் என்று உணர்த்துகின்றார்களோ அந்த தெய்வ குணத்தையும் தெய்வ சக்திகளையும் தெய்வீக பண்புகளையும் அதை உற்று பார்த்து அதை உணர்த்தி அந்த ஞானிகள் மகிழ்ச்சி உணர்வுகளை எடுத்து அந்த நெறிப்படி இந்த உயர்ந்த உணர்வுகளை எடுத்து அந்த ஆலயத்திற்கு செல்லும் பொழுதெல்லாம் நமக்குள் இந்த பேரருள் பேரொளி உணர்வுகளாக நாம் வளர வேண்டிய அந்த பரிபக்குவமான நிலைகளைத்தான் அங்கே காட்டுகின்றால் இதுதான் ஆலய பண்புகள். ஆனால் இந்த பண்புகளை நாம் அங்கே செய்யாதபடி நாம் எண்ணிய இந்த வாழ்க்கை நிமித்தம் எடுத்துக்கொண்ட செயல்கள் காரியம் நடக்கவில்லை என்றால் அதே தெய்வத்தை நாம் பழித்து பேசி உனக்கு கண் இருக்கின்றதா, உனக்கு காது இருக்கிறதா, உனக்கு கண் இல்லையா என்று இந்த உணர்வுகளை நாம் எடுக்கப்பட போகும்போது கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்று சொல்வது போன்று கண் இல்லையா காது இல்லையா என்று சொல்லப்பட போகும்போது நாம் அந்த இருள் சூழ்ந்த உணர்வுகளை எடுத்துத்தான் இதுபோன்ற சொல்லுகளையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்றோம். ஆக அந்த இருள் சூழ்ந்த உணர்வுகளைத்தான் மீண்டும் வளர்க்க முடியும். இதைத்தான் விஞ்ஞானம் இன்று நிரூபிக்கின்றது. இந்த காடுகளுக்கு செல்லக்கூடிய சில இதுபோன்ற அறிவை விஞ்ஞான அறிவு கொண்டவர்கள் தன் உடலிலே சில மருந்துகளை இன்ஜெக்ஷன் செய்கின்றார்கள். அத்தகைய மருந்து உடலிலிருந்து அந்த மனம் வெளிப்பட போகும்போது அந்த மனத்தை நுகரக்கூடிய யானையோ புலியோ இவர்கள் அருகில் வருவதில்லை, விலகி சென்று விடுகின்றது. இது போன்றுதான் அகஸ்தியனும் அக்காலங்கள் தாய்க்கருள் பெற்ற சக்தியின் துணை கொண்டு தன்னை அறியாத வரக்கூடிய தீமையான நஞ்சான உடலிருந்து விடுபடுவதற்காக உயர்ந்த சக்தியில் அவன் புலன் அறிவால் விண்ணினுடைய ஆற்றலை தாய்க்கு கருவில் பெற்ற சக்தியின் துணை கொண்டு எடுத்தான், விளைய வைத்தான், வளர்த்தான். அந்த உயர்ந்த உணர்வு கொண்டுதான் இந்த வாழ்க்கையில் வந்த தீமைகளை அனைத்தும் அது அகலச் செய்து ஒளியின் சுடராக மாறி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கின்றதாக விஞ்ஞானம் எப்படி இதை நிரூபிக்கின்றதோ நம் உடலிலே அந்த பூசக்கூடிய அந்த சேர்க்கக்கூடிய அந்த உணர்வுகள் அங்கு மனங்களாக வெளிப்பட போவது மற்ற உணர்வுகள் அது எப்படி விலகி செல்கின்றதோ இதுபோது நமது ஆன்மாவிலே தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் துன்பமான உணர்வை ஊட்டக்கூடிய நிலைகளை நாம் விடுபடுவதை செய்வதற்கு அதை அகன்று செய்து அந்த உயர்ந்த உணர்வுகளை நாம் பெற்று நமது ஆன்மாவிலே அருள் ஒளியின் சுடரை நாம் பெருக்கிறோம் என்றால் இந்த விஷயத்தை வென்றிடும் உணர்வாக நமக்குள் இது பெருகும். ஆக அந்த அருள் ஞானத்தை நாம் பெருக்குவதற்குத்தான், அந்த அருள் வழி வாழ்வதற்குத்தான், அருள் ஒளியின் சுடரை உருவாக்குவதற்குத்தான் அந்த அருள் ஞானத்தையும் அருள் ஒளியின் சுடரை இந்த ஆலயம் வருவோர் அனைவரும் பெற வேண்டும் என்றும் குடும்பத்தில் உள்ளவர் அனைவரும் பெற வேண்டும், தொழில் செய்யும் இடங்கள் அனைவரும் பெற வேண்டும், நாம் பார்க்கும் அனைவரெல்லாம் அந்த தெய்வ குணத்தை பெற வேண்டும், தெய்வ பண்புகளை வளர்த்திட வேண்டும், அந்த தெய்வீக சக்திகளை பெற வேண்டும், அனைவரும் மகிழ்ந்து வாழ வேண்டும், அவர் வாழ்க்கையில் என்றுமே மகர்ஷி நல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும், மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று இந்த உணர்வுகளை அங்கே அத்வைதம் அங்கே துவைதமாக பொருள் இருந்தாலும் அங்கே இது போன்ற உயர்ந்த உடல் நாம் எடுக்கப்பட போகும்போது அத்வைதமாகின்றது. இந்த உணர்வை நாம் உடலில் இது சேர்க்க சேர்க்க உயிரிலே பட்டு இந்த உணர்வுகள் விசிஷ்டாது அந்த நுகர்ந்தறிந்த உணர்வுக்கொப்ப நம்மை தெய்வமாக அந்த தெய்வ செயலாக அந்த மெய் ஒளி பெற்ற ஞானிகளாக நம்மை உருவாக்க செய்யும். அது இதற்குத்தான் ஆலய பண்புகளை அங்கே அமைப்பார்கள் என்று குரு இதிலே உணர்த்துகின்றார்கள்.
நமக்குள் சங்கனம் சரிப்பு என்று இருப்பதே நம் வாழ்க்கையில் அப்போது பட்டாலும் இந்த விநாயகரை பார்க்கும் போது அத்தகைய உணவை கொண்டு உடலுக்குள் இருக்கும் சோர்வை நீக்கி நம் அறியாத சேர்ந்த நஞ்சினை நீக்கி அந்த அருள் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடலுள்ள ஜீவான்மா ஜீவ அணுக்கள் பெற வேண்டும் என்று பலமுறை செய்தல் வேண்டும். பின் இந்த ஆலயம் வருவதற்கெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். நாம் தொழில் செய்யும் இடங்கள்லாம் படர வேண்டும். நாம் பார்ப்போர் குடும்பமெல்லாம் அந்த நிலை பெற வேண்டும். என் வாடிக்கையாளர்கள்லாம் மகிழ்ச்சியெல்லாம் சக்தி பெற வேண்டும். அவன் குடும்பங்களில் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் இதுதான் பக்தி. எது பக்தி? பின்ன வெண்ணோனுக்கு தெய்வத்தை பொறுத்து வச்சு, இரண்டு அரும்புலத்தை வச்சு, என்னால முடியல காசை வாங்கி வச்சா நான் தினமும் நேசித்தனே, என்னையே நீ மறந்துட்ட, அவையின் ஆசையை கூட்டுகின்ற நடைபெறைகள் என்ற வேதனை கூட்டுகின்றன. அடுத்தாப்புக்கு சொல்றேன், அவன் துரோகமே செய்துட்டு அவன் வளர்ந்துட்டே போறான். ஆக இங்க என்ன செய்ய அங்கலீஸ்வரி. ஆக நாம் வளர்வதை வெடித்து விட்டு தான் திறனரை வாழும் நிலையை நமக்குள் உருவரு நிலையை வளர்த்து விட்டு அங்கலீஸ்வரி என்ன செய்யறான், தான் குழந்தையை மடி மீது வைத்து பழக்கிறான். ஆக நமக்குள் வளரும் நிலையை நாமளே பிளந்து தள்ளுகின்றோம் என்று உருவமாக்கி அறுவை செயலை நாம் எப்படி நுகர்வதால் நம் உடலுக்குள் நல்ல குணங்களை எப்படி பழக்கின்றோம், அதை வாழ வழிவகுக்கும் இந்த உணர்வை நாம் எப்படி அளிக்கின்றோம் என்ற நிலையை தெளிவாக உருவமாக்கி அந்த உணர்வின் தன்மை நாம் தெரிந்திடும் நிலையாக தெளிவாக்குகின்றான் ஞானி. அதை இன்று சொன்னாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அது எப்படி அபிஷேகம் செய்யாதபடி, ஆராதனை சொல்லாதபடி, மேளகாலம் தட்டாதபடி இது செய்தவன்னா அன்னைக்கு செய்தவங்கள்லாம் முட்டாளா? நீ மட்டும்தான் மனிதன் ஆயிட்டீங்களா? நீ பெரிய அறிவாளியா? இப்படி எதிர்கேள்வி வருகிறேன். இதற்கு யார் மருந்து கொடுப்பது? இது எல்லாம் நாம் நகுந்த உண்ட உணவின் தன்மையை அதன் அறிவின் தன்மையாக வருகின்றது. ஞானிகள் காட்டிய மறைவை மறைந்துவிட்டது, உண்மையை நாம் பொய்யாக்கிவிட்டனர். ஆக நாம் உண்மையை பொய்யாக்கிவிட்டனர், பொய்யை மெய்யாக்கிவிட்டனர். மெய்யின் நிலைகளை நாம் வளர்கின்றோம். ஆனால் மெய்யை நாம் மெய்ய அதாவது பொய்யை மெய்யாக்கி மெய்யை நாம் மறந்தே விட்டோம். ஆகவே இதைப் போல நாம் நடக்கும் உண்மையை சொன்னால், நான் என்னமோ புதுசா கத்து வந்து சொன்னதாக என்ன புதுசா உங்களுக்கு கத்துக்கிட்டு வரல. என் குருநாதர் காட்டியில் ஆரியின் உணர்வுகள் எப்படி இயங்குதென்றும், அதனுடைய நீ மனிதனாக எப்படி ஆனால், மனிதன் ஆனப்பின் தீமை எப்படி அகற்றினான் அகசியன், ஆக அருள் என்ற நிலையை பெற்றான், நிலை கொண்டு அகன்ற அண்டத்தின் ஒளியின் சுடராக வாழ்கின்றான், அவன் பிறவியில்லா நிலை என்று பெருவாழ் வாழ்கின்றான். ஏகாந்த நிலை என்றும் ஏகாதசி என்ற நிலையை அங்கு காட்டுகின்றான். ஏகாதசி என்ற பத்தாவது நிலை, அதை அடையும் தன்மை பெற்றான் என்ற நிலை இங்கு தெளிவாக்குகின்றான். இதன் வழி நாம் அறப்படும் போது இங்கே கோயிலுக்குள் சென்றவுடனே அங்கே நமக்குள் நல்ல குணங்களை பற்றி சித்தரிக்கின்றான். உருவமாக்கி இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று நாம் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நாம் எந்த வினையை சேர்க்க வேண்டும், அந்த துரு மகிழ்ச்சியின் அருளையும் நமக்குள் பெருக்க வேண்டும், எல்லாரும் நலமாக இருக்க வேண்டும் என்று உணர்வை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆன்மாவை. இங்கிருந்து கோயிலுக்குள் போன உடனே அங்கே என்ன வைத்திருக்கின்ற மூல அறையும் கருதும் நல்லதை செய்யும் குணத்தின் உருவாக்கி காவியமாக படைத்து வைத்துள்ளனர் அந்த ஆலயத்தில். ஆனால் அதே சமயத்தில் அதற்கு வைர கிரீடம், தங்க ஆபரணம், நல்ல மனம் கொண்ட மலர் மாலைகள், ஆக சுவை கொண்ட அமுது, அதே சமயத்தில் கனிகள், சந்தன நறுமணம் கொண்ட பொருள்கள் இவை வைத்து திரையிட்டு மூடி வைத்துள்ளார். ஆக இதெல்லாம் உணவாக உட்கொள்ளுமா? வரித்து கிரித்து வைத்த பின் அது மெச்சுமா? நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக திரை நீக்கிய பின் நாம் கண் எதை பார்க்கின்றது? வெளிச்சத்தால் தீப ஆராதனை காட்டப்படும்போது அங்க பொருளெல்லாம் தெரிகின்றது. அப்ப நாம் காக்கும் பொருள்கள் எவ்வளவு பழிரென்று தெரிகின்றதோ, இதுபோல எனக்குள் அந்த பொருள் அறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா கண் கொண்டு உணர்ந்து கண்ணின் நினைவை உயிருடன் கொண்டு அங்கு நற்குணம் என்று உணர்த்திய அறுவழி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா அங்கே பொருள் தாண்டுகின்றது. உலகில் எத்தனையோ நன்மை தீமைகளை பார்க்கின்றோம், தீமை நன்மை என்று உணரும் அறிவு எனக்குள் வர வேண்டும். ஈஸ்வரா இன்று அவனிடம் வேண்டி நாம் இயங்குதல் வேண்டும். ஆக இந்த ஆலயம் வருவரெல்லாம் ஒருளறிந்து செயல்படும் அரும்பெரும் சக்தி பெற வேண்டும், அவர்கள் ஆனந்தம் பெற வேண்டும், அவர் குடும்பங்களின் பொருளறிந்து செயல்படும் அந்த சக்தி பெற்று அவர் குடும்பமெல்லாம் மகிழ வேண்டும். இந்த ஆலயம் வருவரெல்லாம் பக்தி எது? எனக்கு மட்டும் கூட பாய்ப்பை பாரு, கொள்ளையடிக்கிறான் ஜம்பாஜி பாரு, உனக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, அறிவு இல்லையான்னு தான் ஆசைப்பட்டது நிறைவேறவில்லையாண்டா, கோபித்த உணர்வு நம் உயிர் அது உருவாக்கின்றது. கண் இல்லையாண்டா நாளவிட கண்ணே மஞ்சிவிடும். உணவின் தன்மை தான் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய். நான் கண்ணின் நிலையில் எதை பார்க்கின்றமோ அந்த உணர்வின் அறிவாக தான் நாம் இயக்குகின்றது என்று கண்ணன் கூறுகிறான் என்று தெளிவாக்குகின்றது. நாம் பார்த்த உணர்வு எதுவாகும்? சற்று விஞ்ஞான அறிவிப்படி நீங்கள் நுகர்ந்து பாரு. விஞ்ஞானி நிரூபிக்கின்றான் எதன் உணவை நுகர்கின்றானோ. ஆக பல கோடி உணவின் தன்மை இன்று சாதாரணமாக காட்டுக்குள் வான விலங்குகள் இருக்கிறது என்றால் அந்த உணவின் தன்மை அமிலமாகி தன் உடலுக்குள் எதிர்ப்புணர்வு என்ற செய்தி இன்ஜெக்ஷன் செய்திட்டம் போனான் என்றால் புலி இவனை ஒன்றும் செய்வதில்லை. யானை கூட்டத்திற்குள்ளே செல்கின்றான். இவன் உணர்வின் தன்மை இந்த உணர்வு பட்ட பின் அவனுக்குள் அது பயந்து நிற்கின்றது. விஞ்ஞானி நிரூபிக்கின்றான். விஞ்ஞானி தனக்குள் இத்தகைய சந்தர்ப்பத்தால் நுகர்ந்த உணர்வொன்று பல தாவர இனங்கள் தனக்குள் சற்று கொண்டு நஞ்சினை ஒடுக்கும் உணர்வை வளர்த்தான். ஆக ஆக அண்டத்தின் உணர்வின் உண்மையை உணர்ந்தான். நஞ்சினை விளக்கும் ஆற்றலை விற்றான். உணவின் ஒளியாகினான். அகர்ஷன் துருவனானான் கணவன் மனைவியும் வசிஷ்ட அது வந்து துருவ மகிழ்ச்சியானார் துருவ நட்சத்திரமான். அதனின்று வரும் உணர்வை நுகர்வதற்கு இங்கே இதை செய்தார். நமக்குள் உணர்வின் தன்மை நல்ல குணங்கள் கொண்டு பார்த்தாலும் வேதனைப்படுவோனை நுகர்ந்து விட்டால் இந்த உணர்வின் தன்மை தன்னை அடக்கி விடுகின்றனே, தன்னை அறியாது தீமைப்படுகின்றானே என்று உருவமாக்கி எண்ணத்தை அருவ நிலையை தனக்குள் சுவாசித்த துவைதம் தான் உணர்வின் தன்மை நுகரப்படும். அவன் எண்ணத்தை நாம் உணவு வெளியிட்ட உணவு இங்கே உண்டு. அவன் காட்டிய நடிகர்வது அருவம். இந்த உணர்வின் தன்மை நுகரப்படும் போது நாம் உயிரை பட்டப்பின் அந்த உணர்வின் தன்மை விசிஷ்டாத்வேகம் துவைதம். ஆக உணர்வின் தன்மை கொண்டு தீமை அகற்றிடும் அந்த அருவடி பெற வேண்டும் என்று உடலாக நியாக்கு துவைதம். ஏனென்றால் நாம் இதை தெளிவாக்குதல் வேண்டும். ஆகவே இதன்படி அங்கே காட்டி இங்கே பொருள் தருகின்ற இதுபோலையின் வாழ்க்கையில் நன்மை தீமை என்று உணர்ந்து தீமையில் சிக்காது. ஆக அதை அகற்றும் அருள் ஞானம் என்னுள் பெற வேண்டும். ஈஸ்வரா நான் பார்ப்போர் குடும்பங்களும் அந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும். அப்ப நாம் யாருடன் பிணைந்து பிரிந்திருக்கின்றோம்? நாம் ஒருவர் நோயாக படும் போது அதை உற்று நோக்கினால் அந்த உணர்வின் நோய் நமக்குள் வருகின்றது. நாம் சோர்வடைந்திடும். ஆக நாம் அவனின்றி பிரிந்திருந்தோமா? நமக்கு சம்பந்தமே இல்லை. ரோட்டு ஒருவன் தன்னை எவனோ அவன் உடல் நோயோட துடிக்கின்றான். பறிகொண்ட மனம் கொண்டு உற்று நோக்கி பின் உணர்வான ஐயோ பாவம் யாருக்கு விழுதோ. இந்த உணர்வின் தன்மை வளர்ந்த பின் அதை சோர்வடையும் வெல்லாம் அந்த அணுக்கள் வளைந்து அவர் சோர்வடைந்த உணர்வை நமக்குள் உருவாக்கி இரு துவைதம் நுகர்ந்தது அத்வைதம். தான் உணர்வின் தன்மை விசிஷ்டாத்வைதம். அந்த உணர்வின் தன்மை நான் உடலாக்குகின்றோம். தெளிந்திட வேண்டும். மனிதன் ஆறாவது நலகை காட்டுகிறார். அதை நாம் சீராக பண்படுத்த வேண்டும்.
நாம் ஆலயங்களுக்கு சென்று வணங்கப்பட போகும்போது நமக்கு ஏற்கனவே சொல்லிக் கொடுத்த முன்னோர்கள் வழிபடி அந்த தெய்வத்திடம் வேண்டி இந்த வாழ்க்கைக்கு என்றுதான் கேட்டு வணங்கி அந்த தெய்வம் நமக்கு செய்து கொடுக்கும் என்று இப்படி பொருள்களையோ மற்ற காரியங்களோ எண்ணித்தான் நாம் பழகியிருக்க வேண்டுமே தவிர அந்த தெய்வத்தை உற்று பார்த்த பின் அதில் இருக்கக்கூடிய கருத்தினையும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய உயர்ந்த உணர்வுகளை நாம் பெற்று அந்த தெய்வம் எப்படி நல்லது செய்யும் என்று அங்கே போற்றி அது போற்றக்கூடிய நிலைகளாக உணர்த்தி இருக்கின்றார்கள். அதுபோன்று அந்த போற்றக்கூடிய நிலைகளாக தெய்வீக பண்புகளாக தெய்வமாகவே நாம் ஆக வேண்டும். அந்த தெய்வத்தை பார்க்கப்பட போகும் நாம் அந்த தெய்வமாக வேண்டும் என்று நமக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, அப்படி எண்ணுவதும் இல்லை. ஆனால் அதுதான் குரு இங்கே சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் ஞானியில் காட்டி உண்மைகளை தான் சொல்லுகின்றோம். நீங்கள் தெய்வமாகுங்கள். அந்த தெய்வத்தை பார்த்து அந்த சிலையை பார்த்தால் நான் தெய்வமாக வேண்டும் என்று எண்ணுங்கள் என்று சொன்னால் இவர்கள் கடவுளே இல்லை என்று சொல்லுகின்றார் என்று அது எப்படி நாம் கடவுளாக முடியும், நாம் எப்படி தெய்வமாக முடியும்? அந்த தெய்வத்திற்குத்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு எதுவும் இல்லை என்று அந்த தெய்வத்தை நாம் சரணாகதி தத்துவமாக அடிபணிந்து வணங்கினால் அந்த தெய்வம் பார்த்து ஏதாவது செய்யும் என்று இப்படி அடிபணிந்து வாழ்ந்து நாம் அந்த தெய்வமாகும் நிலைகளை மறந்து பிற உணர்வுகளையும் நம்மை அறியாது இயக்கக்கூடிய இருள் சூழ்ந்த உணர்வுகளை நாம் நீக்க தெரியாதபடி அந்த தெய்வம் இந்த வாழ்க்கைக்கு தேவையான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆசையைத்தான் வளர்த்துக் கொள்கிறோம் என்று குரு இதை சாடி சொல்லுகின்றார். ஆனால் கருப்பண சாமி என்று வைத்திருக்கின்றார்கள். அதன் அருகிலே மோப்ப நாய் என்றும் வைத்திருக்கின்றார்கள். அந்த கருப்பண சாமி கையிலே மிகப்பெரிய கொடு வாளும் இருக்கின்றது. அது தெய்வம் என்று சொன்னாலும் இந்த தெய்வத்திற்கேன் இப்படிப்பட்ட உருவத்தை ஞானிகள் கொடுத்தார் என்று நாம் சிந்திக்கிறோமா என்று குரு கேள்வி கேட்கின்றார். என்றால் கருப்பண சாமி என்று சொன்னாலே நாம் நுகரக்கூடிய பிறிதொரு உணர்வு இருள் சூழ்ந்த நிலையாக அது வருவதைத்தான் கருப்பு என்றும் அதை சாமி என்றும் அது காரண பெயராக வைத்து இப்பொழுது நாம் நம் அருகிலேயே ஒருவர் நமக்கு வேண்டியவர் வந்து நம்முடைய இன்னொரு நண்பரையோ மற்றவர்கள் நாம் ஏற்கனவே பழகியோரை பற்றி ஒன்று சொல்லி அவர் உங்களை பற்றி இப்படி எல்லாம் சொல்லுகிறார் என்று ரெண்டு வார்த்தை சொன்னால் போதும், உடனடியாகவே நமக்குள் எண்ணங்கள் உணர்வுகள் உணர்ச்சி வசப்படுவோம், பதறுவோம், ஆத்திரப்படுவோம். என்னையா எப்படி சொன்னான், ஏன் சொன்னான் என்று நாம் அதுவரை அமைதியாக சாந்தமாக ஒரு சீராக மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். இந்த சொன்ன உடனே நமது உணர்வுகள் அனைத்தும் இருண்டு விடுகின்றது. இப்படி இருண்ட நிலைகளைத்தான் அங்கே கருப்பணசாமி என்று தெளிவாக காண்பிக்கின்றார்கள். அதே சமயத்தில் அவருக்கு வைத்திருக்கக்கூடிய வாகனம் மோப்பம் நாயை காட்டுகின்றார்கள். ஏனென்றால் நமது நண்பர் நமது இன்னொரு நபரை பற்றி நம்மிடம் குறைகளை அவர் இப்படி எல்லாம் சொன்னார் என்று சொல்லப்பட போகும்போது அதை நாம் உடனே நுகர்கின்றோம். அது அதன் மேல் இச்சைப்பட போகும்போது அந்த அவர் எதை குறையாக சொன்னாரோ, எதை தீமை என்று சொன்னாரோ, எதை குற்றம் என்று சொன்னாரோ, அதே உணர்வுகள் அதே உணர்வாக நமக்குள் அந்த மோப்பமாக சுவாசத்தினுடைய ஈர்ப்பில் வரப்பட போகும்போது நல்ல குணங்களை நம்மை அந்த கணமே நமக்குள் இலக்கு செய்து விடுகிறது என்பதைத்தான் அவர் கையிலே கொடு வாளாக வைத்து நம் நல்ல குணங்களை அது எப்படி பிளக்கின்றது. அவர் நம்மை பற்றி இப்படி சொன்னார் என்று சொன்னதுமே நம் நல்ல குணங்களை நாமே உடனடியாக அதை பிளந்து அதை வீழ்த்தி விடுகிறோம் என்பதை தெள்ள தெளிவாக காண்பிக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் இது போன்ற சம்பவங்கள் நம்மளை அறியாமலே தினசரி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. பிறர் நம்மை பற்றி சொல்லக்கூடிய உணர்வை உடனே நாம் காது கொடுத்து கேட்கின்றோம். அது குறையாக சொன்னால் உடனடியாக அதிலே நம்முடைய நல்ல உணர்வுகளை இழந்து விடுகின்றோம், சிக்கி விடுகின்றோம். அது இதைத்தான் இங்கே குருநாதரை தெளிவாக சொல்லி அவர்கள் நம்முடைய குணங்கள் நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சுவாசம் நாம் பார்ப்பது கேட்பது நுகர்வதை நம்ம உயிர் எப்படி இயக்க சக்தியாக நமக்குள் அந்த உடனின் செயலாக மாட்டுகிறது என்று ஞானிகள் கொடுத்த பேருண்மைகளைத்தான் சொல்லுகின்றோம். ஆனால் இவர்கள் அந்த தெய்வத்திற்கென்று அபிஷேகம் ஆராதனை படையல் என்று அதற்கு வேண்ட பலிகளை இதெல்லாம் கொடுத்தால்தான் அந்த தெய்வம் நமக்கு எல்லாம் செய்யும், இல்லை என்றால் தெய்வம் நம்மை தண்டித்துவிடும் என்று அது சாங்கிய சாஸ்திரத்தை தான் எண்ணுகின்றார்கள். ஞானிகள் கொடுத்த மெய் உணர்வுகளை எண்ணுவதில்லை. ஏனால் அங்கே பிறரை பற்றி அங்கு குறை சொல்லி பிறரை பற்றிய குற்றங்களை குறைகளை எண்ணப்பட போகும்போது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று நாம் எண்ணுவதற்கு பதிலாக அதையே நாம் அவர்கள் எப்படி எனக்கு செய்யலாம், நீ தெய்வமாக இருந்து அவனை கேட்க வேண்டும் என்று அந்த தெய்வத்திடம் மீண்டும் அந்த பழிதீர்க்கும் உணர்வுகளை சொல்லித்தான் கேட்கின்றமே தவிர அதைத்தான் இங்கே மாரியம்மா மாரித்தாய் என்றும் சொல்லுகின்றார்கள். ஆக அவர்கள் நமக்கு இடையில் செய்ய வேண்டும் என்று வந்தாலும் இந்த உணர்வுகள் அது எப்படி அவர்கள் செய்யலாம் என்று எண்ணப்பட போகும்போது இந்த உணர்வுகள் நமக்குள்ளும் மாறி நமக்குள்ளும் இதே தாயாக மாறி நம் நல்ல குணங்களை நாமளே நம்ம எறியாவது மாற்றிக்கொள்கின்றோம். அது உணர்வாக தாயாக வந்து நம் நல்ல குணங்களை மாற்றி விடுகிறது. அவர்கள் தவறு செய்கிறார் என்று சொல்வதற்கு பதில் நாமே அந்த தவறை செய்யக்கூடியதாக அது மாறி நமக்குள் இயக்க சக்தியாக வருகிறது என்பதைத்தான் அங்கே தெளிவாக காண்பிக்கின்றால் காண்பித்து அங்க தீ குண்டங்களையும் வைத்து அதை இது போன்ற இருள் சூழக்கூடிய உணர்வுகள் வந்தால் அந்த அருள் தீயை அந்த அக்னியை அந்த பேரருள் உணர்வுகளை நமக்குள் ஒளி சுடராக அதை பெருக்கி இது போன்ற இருள் சூழ்ந்த உணர்வுகளை அதை சுட்டு பொசுக்க வேண்டும் என்றுதான் அது அக்னி குண்டம் என்று தெளிவாக வைத்திருக்கின்றார்கள். ஆக இதன்படி செய்தோம் என்றால் நமக்குள் இருள் சூழல் செய்யும் அங்கே மாற்றிவிடும், பகைமையிலே அகற்றி ஒன்று சேர்ந்து வாழும் உணர்வுகளை செயல்படுத்தும். ஆனால் இன்று இக்காலங்கள் எடுத்துக்கொண்டால் நண்பராக இருந்தாலும் சரி ஒருவருக்கொருவர் பிடிக்கவில்லை என்றால் அந்த சாமி எங்க தெருப்பக்கம் வந்து விடுமா, இந்த மரியாதை எனக்கு செய்யாமல் அந்த சாமி வெளியே விடுவாய் நீ என்று இப்படி ஒருவருக்கொருவர் தெருக்களிலும் சரி ஊர்களிலும் சரி மாரியம்மனும் காளியம்மனும் கொண்டாடும் போது பார்த்த மட்டும் எத்தனை பலவிதமான இருள் சூழ்ந்த அங்கு போர்கள் வருகின்றது. ஆக தெய்வத்தை இவர்கள் வணங்குகிறார்கள் என்று நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வளர்த்து விடாதபடி அங்கே எப்படி அந்த காளிக்கு முன் புலி என்று காண்பித்திருக்கின்றார்கள் இது ஒருவரை ஒருவர் தாக்கி பேசணும். இந்த கோப உணர்வு உச்சகட்டம் அடைந்து பழிதீர்க்கும் உணர்வுகளாக அந்த கோப குணத்தினுடைய வளர்ச்சியாகத்தான் அங்கே சென்று கொண்டிருக்கிறது. நல் உணர்வுகளை பெறும் அந்த நிலையில் இழந்து விட்டது. ஆக இதைத்தான் ஞானிகள் காட்டிய மெய் உணர்வை சொல்லி நாம் எதுவாக ஆக வேண்டும். ஆக நமக்கு சந்தர்ப்பத்தால் எடுத்துக்கொண்ட பகமையோ இருள் சூழ்ந்த உணர்வுகளோ நாம் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய நிலையில் எப்படி கெடுக்கின்றது, மனிதனுடைய அமைதியை குலைக்கின்றது என்று ஞானிகள் சொன்ன அந்த அருள் வழிப்படிதான் சொல்கின்றோம். அந்த உயர்ந்த நிலையை நாம் பெற்று ஞானிகள் சொன்ன முறைப்படி நாம் ஒவ்வொருவரும் அந்த தெய்வீக குணங்களாக தெய்வீக பண்புகளாக இந்த சக்திகளை வளர்த்து எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த ஞானிகள் காட்டிய நெறிப்படி நாமும் மகிழ்ந்து வாழலாம். அந்த ஆலய தரிசனம் என்ற நிலையில் நாம் இந்த உடலே ஆலயம் என்ற நிலைகளை நாம் மதித்தவர்களாகின்றோம். இந்த உடலை ஆலயமாக மதிக்கப்பட போகும்போது எல்லோரையுமே மதிக்கக்கூடியவர்களாக நாம் வளர்கின்றோம். எல்லோரையும் மதிக்கும் பண்புகள் வரப்போகும்போது உயிர் அங்கு ஏகாந்த நிலை பெறுகின்றது, ஒளியாக மாறுகின்றது. அது யாருடைய ஈர்ப்பிலும் நாம் சிக்காது, யாருடைய எதிர்ப்பிலும் நாம் சிக்காதபடி ஏகாந்தமாக அழியாத நிலைகள் பெற முடியும். அது குடும்பத்திலும் சரி, தொழிலிலும் சரி, நண்பர்களுக்கும் சரி, உறவினர்களுக்கும் சரி, உலக மக்களுக்கும் சரி, இது போன்ற நிலைகளை உயர்ந்த பண்புகளை வளர்த்து நாம் தெய்வீக நிலை பெற வேண்டும் என்று குரு இதழை நமக்கு வலியுறுத்தி உணர்த்துகின்றார்கள்.
அருளை, நாம் பெரும் பாக்கியமாக நாம் எப்படி பெற வேண்டும் என்ற ஆலயத்தை அமைத்து நம் உடலவி ஆலயமாக்கி அதை நீ எப்படி பண்படுத்த வேண்டும் நல்குணங்கள் என்ற நிலைதான் 1008 குணங்களை பிரிக்கின்றார். அதற்குள் தீமை என்று கற்பனைசாமி, மாடசாமி, அந்தசாமி என்று காக்கும் போது கற்பனைசாமி என்று கையில் கொடுவார், தான் அருகிலே நாய். ஆக தனக்குள் தான் யார் வளைக்கின்றாரோ மற்ற வந்த மூன் மோப்பம் பிடித்து கொலைத்து அவனை தொடர்த்துகின்றது. ஆகவே இவன் எந்த தீய வழியில் செல்லுகின்றானோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு இவன் திருடச் செல்வதற்கும் மற்றதற்கும் இதை பயன்படுத்துகின்றான். ஆகவே அவன் நுகரும் உணர்வு விஷத்தின் தன்மை கொண்டால் இருளடைகின்றது, தாக்கும் உணர்ச்சி வருகிறது என்று நம்மை அறியாமலே நமக்குள் இருசூழ செய்கின்றது. நம் அறியாமல் சிந்திக்க இடமில்லை என்றால் ஒருவனை தாக்க எண்ணுகின்றோம். தாக்கும் உணர்வு நமக்குள் வந்தால் நல்ல அணுக்களை நமக்குள்ளே கொண்டு விடுகின்றது என்ற நிலையை தெளிவாக நாம் தெரிந்து கொள்வதற்கு இத்தகைய நிலையை நமக்குள் உருவாக்கினார்கள். நாம் அது சற்று சிந்தித்தோமா என்று நாம் சொன்னால், இவர் என்ன அன்னைக்கு சொன்ன ஞானிகள்லாம் சொல்லியிருக்காங்க, யாகம் வளர்க்காம தேங்காய் பழம் வளர்க்காம அது எப்படியா சாமி கும்பிடுறது, இப்படியா சாமி கும்பிடுறது, இவர் சாமியே இல்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்வார். ஆக இவர்கள் சாமி இல்லேன்னு இவர் சொல்லாமல் சொல்லி செய்கின்றனர் என்ற நிலையை தெரியவில்லை. ஆக தெய்வம் என்றால் நாம் தெய்வமாக வேண்டும், நம் சொல் வீரரை காக்க வேண்டும், நம் செயல் அனைத்தும் போற்ற வேண்டும், அவர்கள் மகிழ வேண்டும் என்ற உணர்வை நாம் எழுப்பதற்கு நாம் தெய்வமாகும் முறையை அங்கே காட்டினார். இவர் என்ன தெரியும் அப்படின்னு, தெய்வத்து சாமி இல்லைன்னு நான் இல்லைன்னு சொல்ல அவங்க சாமி என்ன இல்லை அப்படிங்கிறவர்களை இன்று மாரியம்மனை அணுகும் போது மாரியாத்தா காப்பாத்துவா அப்படின்னு தான் நாம் எண்ணுகின்றோம். ஆக அதே சமயத்தில் ரெண்டு இனங்கள், ஆக ரெண்டு இனங்களே வேண்டாம். நண்பருக்குள் ஒருவர் பயமாற்றால் முந்தி ஒருவர் சீதா போறோம், ஏய் இங்க சாமி வந்துருக்கு நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு. சாமி இவரை காக்கின்றதா, அந்த மாரியம்மன் இவரை காக்கின்ற. மாரியம்மன் விழா கொண்டாடும் போதெல்லாம் இந்த கௌரவ பிரச்சனை வந்து ஊருக்குள் எத்தனை கலகம் நடக்கிறது பார்க்கலாம். ஆக எது தெய்வம் நாம் நுகரும் உணர்வை அந்த தெய்வமாக மாறுகின்றது. ஆக தன்னை அழித்திடும் உணர்வு வரும்போது தனக்குள் அழித்திடும் உணர்வே விளைகிறது மறக்கின்றன. ஆக மாரியம்மன் என்பதின் நிலைகள் இத்தகைய வேதனை உணர்வு வரும்போது மாறி அது நமக்குள் தாயாக வந்து தீய வினைகளை செய்கின்றது. அந்த தீய வினைகள் வராது தடுக்க என்ன செய்ய வேண்டும்? அந்த தீய வினைகள் நுகர்ந்தான் ஈஸ்வரா, அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரர்வு பெற வேண்டும், என் இரத்த நாணங்கள் கலக்க வேண்டும், என் உடலில் ஜீவ அணுக்கள் ஜீவ ஆன்மாக்கள் பெற வேண்டும் என்று அந்த அருத்தியை நமக்கு ஊட்டி இந்த இருள் என்ற நஞ்சை மாய்த்திட வேண்டும் என்பதுதான் இந்த குண்டத்தில் அல்ல, அந்த அருள் பெறும் அருள்குண்டத்தில் எண்ணத்தை செலுத்தி இந்த பிண்டத்துக்குள் செலுத்தி நஞ்சினை வென்றுவிடும் என்றுதான். இதை எண்ணி எங்கள் ஊர் நலமாக இருக்க வேண்டும், எங்கள் தெருவுகள் நலமாக இருக்க வேண்டும், ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், நாங்கள் இங்கு குடியிருக்கும் உணர்வுகள் மகிழ்ச்சி பெறும் சக்திகள் பெற வேண்டும் என்று ஈஸ்வரா என்று உணர்வினை நாம் அங்கே வளர்த்த வேண்டும். இப்ப மாரியங்கள் எத்தனை பேர் குடியிருக்கிறாங்க, காளியம்மங்கோயில் எத்தனை சண்டை, கோபம் என்ற உணர்வை நுகர்ந்தான் அது காளி என்ற உணர்ச்சியாகி நம்ம எரியாமலே தவறு செய்யும். அந்த உணர்வின் தன்மை நம் உடலுக்கு சென்றான் நல்ல அணுக்களை கொண்டு தீங்க ஆரம்பித்துள்ளோம். காளிக்கு முன்னாடி என்ன இருக்கின்றது? புலி. ஆகவே அதை நுகர்ந்தான் நம்ம உள்ளுக்கு போய் புலியாது. ஆகவே இதனை நாம் அடக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும், என் உடலுக்குள் படர வேண்டும், அவன் என் ஜீவான்மா பெற வேண்டும் என்று அங்கு யார் கோபித்தனரோ அவர் அறியாது இருள் நீங்க வேண்டும், மகிழ்ச்சியின் அர்வட்டத்தில் அவர் வாழ வேண்டும், பொருளறிந்து செயல்படும் திறமை வேண்டும். ஆக மகிழ்ச்சியின் அருளால் அவர் சார்ந்த நிலை அடைய வேண்டும். ஆக அந்த உடலில் வீச்சிருக்கும் அந்த சிவனின் நிலையை மதிக்க வேண்டும். அவன் அந்த உடலை உருவாக்கி உயிரான ஈசனை மதிக்கும் உணர்வுகள் அவருக்குள் வளர வேண்டும் என்று நாம் நகர்ந்தான். நாம் நம்மை மதிக்கின்றோம், நம் உணர்வை மதிக்கின்றோம், தீமை என்ற நிலையை நமக்குள் புகாது தடுக்கின்றோம். ஆனால் இல்லை என்றால் இப்படி செய்கின்றானே பாய், நல்ல மனுஷன் இப்படி தாக்குறான் பாரியா. அப்ப அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் அந்த அணுக்கள் பறித்தால் நாமே அதை செய்ய தொடங்கிவிடும். தான் மாறி அம்மாள், நாம் எதை நுகர்கின்றோமோ அது மாறி எந்த பிழையோ அந்த பிழையை செய்யும் உணர்வுகள் நமக்கு அந்த அணுக்கள் பறித்துவிட்டால் நாம் அன்னத்தை நல்ல அணுக்களை கொள்ளுகின்றது, நாம் செயலற்றதாக மாறி. இதனை உருவாக்குவதற்கு தான் இங்கு தீப ஆராதனை காட்டப்படும் போது அடுத்து அங்கு கூறிய தெய்வத்தின் காவியத்தை படித்து இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, இந்த தெய்வ நிலையை நான் தடைய வேண்டும், இந்த தெய்வ செயலாக என் வாழ்க்கை அமைய வேண்டும். அந்த நன்மை செய்யும் அரும்பெரும் சக்தியாக நாம் வளர வேண்டும். ஐஸ்வரா என்று அவனிடம் வேண்டி அந்த உணர்வின் தன்மை நாம் பெருக்கியிருக்கு. இந்த ஆலயம் வருவரெல்லாம் இந்த தெய்வ குணமும் தெய்வ நிலையும் பெற்று தெய்வ சக்தி பெற்று அவங்க குடும்பங்களில் அந்த பேரருள் பெற வேண்டும், பெருன்பம் பெற வேண்டும் என்று உணர்வை நாம் நகர்ந்தால் நமக்குள் அந்த அருள் இந்த உணர்வை நமக்குள் வாழ்ந்து ஓம் நமச்சிவாய.
மனிதனாக தோன்றி வாழக்கூடிய நிலையில் நாம் நமது உயிரை அவமதிக்க கூடாது என்று குரு சொல்லுகின்றார். பல கோடி சரீரங்களில் இருந்து ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று உயர்ந்த உணர்வை எடுத்துதான் இந்த மனிதனாக வந்திருக்கின்றோம். இந்த மனிதனாக வாழும் வாழ்க்கையில் சந்தர்ப்பவசத்தால் மற்றவர்களுடைய உணர்வுகளை நாம் சந்திக்க நேர்கின்றது, நுகர நேர்கின்றது, பழக நேர்கின்றது. அதிலே ஒரு சில பேர் அவர்கள் குணங்களில் அவருடைய செயல்கள் பிடிவாதமாக இருப்பார்கள். அந்த பிடிவாதமான உணர்வுகளை நாமும் நுகரப்படப்போம். அதே உணர்வு இயக்க சக்தியாக மாறி நமக்கும் அதே கோபமும் ஆத்திரமும் வருகின்றது. ஆனால் இது போன்ற நிலைகள் நாம் மீண்டும் மீண்டும் அதனுடன் நான் மோதிக்கொண்டே இருந்தால் ஒரு விஷமான நிலைகளை கொண்டு அந்த பாலிலே சத்தை இணைப்பதற்கு பதிலாக விஷத்தை இணைத்தால் எப்படி அந்த பால் வீணாகின்றதோ, குடிப்போரை அது தீமை நிலைகளுக்கு அழைத்து செல்கின்றதோ, இதுபோன்று அவர்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள், அவர்கள் உணர்வில் இருக்கின்றார்கள் என்றால் மீண்டும் அதனுடன் மோதிக்கொண்டு இருக்காமல் ஆத்மசுத்தி செய்து அங்கிருந்து நாம் விலகி செல்லும் நிலையாக அந்த தீமைகளை அகற்றி பழகும் நிலைகளுக்கு நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இதை உடனடியாக நாம் அந்த சந்தர்ப்பத்தில் இதை எடுத்து அதை நல்லதாக வேண்டும், நல்லதாக்கிக் கொள்ள வேண்டும் என்று இப்படி நாம் பண்பட்ட நிலையாக வர வேண்டும். இல்லை என்றால் அந்த உணர்வுகள் அவர்களுடைய பிடிவாதம் நமக்குள் இதே உணர்வு இயக்கப்பட போகும்போது நாமும் இதே உணர்வை அவர் எப்படி செய்வது, என்ன செய்வது என்று மீண்டும் மீண்டும் அதனுடைய சுழன்று கொண்டிருந்தால் நாம் அடுத்து நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை அது தடை செய்து அவரை பற்றி எண்ணிக்கொண்டிருப்போம். இது போன்ற நிலைகளைத்தான் இது நாம் இதிலிருந்து விலகி செல்லும் நிலையாக அவர்களுடைய உணர்வுகளை நாம் விடுத்து பழக வேண்டும் என்றால் நமது உயிர் ஒளியாக இருக்கின்றது. அந்த உயிரை நாம் சொந்தமாக்க வேண்டும். இதை தவிர இந்த உடல் என்ற நிலையில் நாம் அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என்று பெரிதொரு உணர்வுகளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரியத்தை இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், இந்த காரியத்தை இப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தேன், இதை இவர் தடை செய்கின்றார், அவர் தடை செய்கிறார் என்று வரப்படும் போது பற்று அங்கே வந்து விடுகின்றது. நாம் ஏகாந்தமாக வாழக்கூடிய தகுதி பெற்ற இந்த மனித உடலில் இந்த வேதனை கொண்ட நிலையாக வந்து விடுகின்றது. இந்த வேதனை வேதனை என்று சுவாசித்து அது எல்லை கடந்து சென்று விட்டால் நாம் இந்த விஷமான உணர்வுகள் நமது ஆன்மாவிலே அதிகப்படியாக இதனுடைய சேமிப்பு வரப்பட போகும்போது நமது ஆன்மாவில் அந்த விஷமான உணர்வுகளே மனங்கள் அதிகமாகின்றது. உடலை விட்டு நாம் சென்ற பின் விஷம் கொண்ட உயிரினங்கள் அது உடலாக ஜீவ உடலாக ஜீவ ஆன்மாவாக ஜீவ அணுக்கள் ஜீவ சரீரம் கொண்ட அதனுடைய சுவாசத்தின் ஈர்ப்பு அது வரும் சமயம் நாம் அந்த உடலுக்குள் சென்று கருவாகி பாம்பாகவோ மற்ற விஷ ஜந்துகளாகவோ நமது உருவாக்கிவிடும். அதைத்தான் குருநாதர் இங்கே இது போன்ற உணர்வுகளை மற்றவருடைய பிடிவாதமான உணர்வோ அல்லது அவருடைய தீமை செய்யும் உணர்வோ அல்லது அவருடைய குறைகான உணர்வுகளோ இது போன்ற உணர்வுகள் நமக்குள் விஷம் கொண்ட நிலையாக நாளடைவில் நம் உடலுக்குள் விளைந்திராதபடி நம் உயிரான்மாவின் நஞ்சாக மாற்றாதபடி இந்த விஷயத்தை நீக்கிய அருள் உணர்வுகளை நாம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் எடுத்து அதிலிருந்து விடுபட வேண்டும். இது நல்லதாக வேண்டும், அந்த மகர்ஷி நல்சக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும் என்று இந்த அருள் உணர்வுகளை நாம் கூட்டினம் என்றால் நமது உயிரான்மாவில தீமை நீக்கக்கூடிய உணர்வுகள் அது வளர்ச்சி ஆகின்றது, அந்த ஒளியின் உணர்வுகளும் வளர்ச்சி பெறுகின்றது. என்றால் இந்த சகஜ வாழ்க்கையில் நாம் பார்த்தோம் என்றால் ரோட்டிலே செல்லுகின்றோம், எங்கேயோ மிளகாயை அரைக்கின்றார்கள் அல்லது அந்த தூசி வருகின்றது, நம் மீது பட்டால் எரிச்சல் அடைகின்றது. அதை நாம் உடனுக்குடன் அதை தூய்மைப்படுத்த என்றால் அதை எரிச்சல் தாங்காதபடி உடனே குளித்து உடலை போக்கி அந்த மிளகாயினுடைய தூசி நம் உடல் ஒட்டு எரிச்சல் ஆகாதபடி உடனே அதை தூய்மைப்படுத்துவது போன்றுதான். இந்த வாழ்க்கையில் எத்தனை பேர் உணர்வுகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. குடும்பங்கள் சரி, தொழிலும் சரி, உறவினர்கள் சரி, எத்தனை நண்பர்கள் எத்தனை நிலைகள் வருகின்றது. அதுபோன்ற நிலைகள் நமக்குள் வளர்ந்திராதபடி அந்த குறையான உணர்வுகள் நீடித்து நமக்குள் துன்பத்தை ஓட்டக்கூடிய நிலை வராதபடி நாம் பழகிக்கொள்ள வேண்டும் என்றுதான் குரு இதை உங்களுக்கு மீண்டும் இதை பொறுமையாக ஒரு ஞாபகப்படுத்தி உங்களுக்குள் சொல்லுகின்றேன். இந்த குறைகளை என்னாதபடி குறையை நீக்கிய உணர்வுகளை நாம் எடுத்து பழக வேண்டும். நண்பர்களாக இருந்தாலும் உதவி செய்தார் என்றால் இந்த உணர்வுகள் அங்கே இயக்க சக்தியாக மாறி அவருக்கு நன்மை ஆகின்றது, நமக்கு நன்மை ஆகின்றது. ஆனால் அதே நண்பர் சந்தர்ப்பவசால் நமக்கு தீமை செய்கிறார் என்று எண்ணினால் எதிர்மறையான உணர்வுகள் இயக்க சக்தியாக மாறப்படும் போது புற ஏறி உணவு உட்கொண்டிருந்தாலும் சரி, வாகனம் ஓட்டி கொண்டிருந்தாலும் சரி, அல்லது நடந்து கொண்டிருந்தாலும் இயக்கங்கள் மாறி நம்மை அறியாமலே நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தியிருந்தோம், மற்றவர்களுக்கும் அது துன்பம் செய்யக்கூடிய நிலைகளாக இது வந்து விடுகின்றது. ஆக இது போன்ற நிலைகளைத்தான் குருநாதர் இங்கே அந்த அகஸ்தியன் துருவனாய், துருவ மகர்ஷியை, துருவ நட்சத்திரமாயி மகிழ்ந்து வாழக்கூடிய நிலைகளை நாம் அவசியம் இதை எடுத்து நமக்குள் அது வலு கொண்டதாக உருப்பெற செய்ய வேண்டும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இதை வலுவாக்க வேண்டும். இதை வலுவாக்க வேண்டும் என்றால் அவசியம் நம்முடைய குடும்பங்களில் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்கள் மூதாதையருடைய ஆன்மாக்களை அவர்களை வின் செலுத்த வேண்டும். அவர்களை வின் செலுத்தினால் அங்கே அவர்கள் உடல் பெறும் உணர்வு கரைகின்றது. அவர்கள் அழியா ஒளி சரீரம் பெறும் தகுதி பெறுகின்றார்கள், சப்த ரிஷிகள் ஆகின்றார்கள். அது சப்த ரிஷிகளாகப்பட போகும்போது நம்முடைய தூதுவர்களாக நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் உடனுக்குடன் இங்கே இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய காலங்களில் எத்தகைய உணர்வு வந்தாலும் அதை மாற்றி அமைக்க உடனுக்குடன் அந்த சக்திகளை நாம் பெற முடியும். இப்படி நாம் செலுத்தப்பட போகும்போது நமது பற்று அங்கே வருகின்றது. இந்த புவியீர்ப்பின் பற்றிலே நாம் சிக்குவதில்லை. ஏனென்றால் இந்த பற்று எந்த உணர்வை நாம் எடுக்கின்றமோ இதுவே நமக்குள் பிரணமாகின்றது, ஜீவனாகின்றது. அந்த பற்று கொண்ட உணர்வை நாம் உடலுக்குள் அது அணுவாக உருவாக கருவாக உருவாக்கி உடலாக மாற்றப்பட போகும்போது அந்த பற்றுக்கு தகுந்த மாதிரி இடத்திற்கு தான் நமது உயிர் அழைத்து செல்லும். என்றால் உயிருடைய வேலை அதுதான். ஆக நாம் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வுகளை பற்றுடன் பற்றும் அந்த பழக்கம் வர வேண்டும் என்று குரு சொல்லுகின்றார். ஒரு விளக்கை காட்டப்பட போகும்போது எப்படி அங்கே இருக்கக்கூடிய இருள்கள் அகன்று பொருள்கள் தெரிகின்றதோ இது போன்று அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பெற்று பழக வேண்டும். என்றால் நாம் ஒளி என்றால் சாதாரணமாக நினைக்கின்றோம், ஆனால் இயற்கையுடைய நிமித்தம் எடுத்துக்கொண்டாலும் இன்று 27 நட்சத்திரங்கள் பலவிதமான வர்ணங்கள் கொண்டது, பலவிதமான கதிரியக்க சக்திகள் கொண்டது. ஒன்றுக்கொன்று எதிர்மறையாக போக மின்னலாக அது பாய்கின்றது. பூமியுடைய ஈர்ப்பில பட்டால் மணலாக அதற்குள் கருவாகின்றது. மீண்டும் எந்த நட்சத்திரத்துடைய சக்தி அங்கே கருவாக அதிலே உரு பெற்றதோ மீண்டும் அதே நட்சத்திரத்தின் அலைகள் திரும்ப அது அலைகள் வரப்பட போகும்போது பூமி அந்த துருவத்தின் வழியாக கவர்ந்து மண்ணிலே கருவான அந்த நட்சத்திரத்துடைய சக்திக்கு அது உணவாக கொடுக்கப்பட போகும்போது அது வைரமாக விளைகின்றது. இந்த மண்ணுக்குள் இப்படி உருப்பெற்ற நிலைகள் தான் வெடித்து வரப்பட போகும்போது அதை எடுத்து நாம் பார்த்தோம் என்றால் அதில் பேரொழியாக ஒளி வீசுகின்ற. இது போன்றுதான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒரு சாதாரண ஜீவன் இல்லாத அந்த மண் கல் எப்படி அது நட்சத்திரத்துடைய சக்தி எடுத்து வைரமாக ஒளி வீசுகின்றது. இது போன்று அகஸ்தியன் துருவனாய், துருவ மகர்ஷியை, துருவ நட்சத்திரமான அந்த பேரல் பேரல் உணர்வுகளை நமக்குள் இது தான் குரு நமக்கு அந்த சக்தி வாய்ந்த அந்த அரும்பெரும் சக்திகளை அதை தனக்குள் தாங்கி அந்த ஒளியான உடனே வித்துகளாக எனக்குள் பதிவு செய்தார். அந்த பதிவித்த வித்துகளை தான் உங்களுக்குள்ளும் ஊண்டுகின்றேன். அந்த வித்துகை நீங்கள் மீண்டும் இந்த சந்தர்ப்பம் வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல் வரப்பட போகும்போது அந்த பேரல் பேரல் உணர்வு பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் பெற வேண்டும் என்று இதை எண்ணி இதை எடுத்து உங்களுக்குள் வளர்த்துக் கொண்டால் உயிருடைய வேலை அதை ஜீவன் பெற செய்யும், அதை நமக்குள் கருவாக்கும். அந்த உயர்ந்த உணர்வின் சக்திகளை ஒளிய கற்றை ஒளி கற்றைகளை வடித்து உயிரான்மாவாக ஒளியாக மாற்றும் அத்தகைய நிலை நமக்குள் உருவாகும். ஆக எப்படி அங்கே வெளிச்சத்தை கண்டால் பொருள் அகல் தெரிகின்றதோ இருள் அகல்கின்றதோ இது போன்று துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரல் உணர்வு நம் உடலுக்குள் விளைய விளைய இருள்கள் அகல்கின்றது. ஆக நமக்குள் இந்த ஒளியான உடல் வளர வளர நாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெறுகின்றோம். அந்த பொருள் காணும் நிலை வரப்படும்போது மெய்ப்பொருளாக உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அந்த ஒளியான நிலையை நாம் பெற ஏதுவாகின்றது. ஆக நம் உயிர் இது போன்ற நிலையில் நமக்குள் நாம் எண்ணுவதை நாம் நுகர்வதை இயக்க சக்தியாக உருப்பெற செய்யும் இது போன்ற சக்தியாக கடவுளாக நமக்குள் இயக்கப்பட போகும்போது நாம் அந்த உயிரை மதிக்க வேண்டும். உயிரை மதித்து அந்த பிறவிலா நிலை அடைந்த ஞானிகள் மகிழ்ச்சியில் சென்ற எல்லையை நாமும் அடைய முயற்சிக்க வேண்டும். ஆக அந்த உயிரை உயர்ந்த நிலை பெற நமக்கு சக்தி வாய்ந்த உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த உயிரை அவமதிக்க கூடாது, அதை மதித்து அருள் வழியின் சூழலை நமக்குள் உருவாக்க வேண்டும் என்று குரு இதில் நமக்கு
வழிகாட்டுகின்றார்கள். அந்த கோபம் வருது என்றால் உணர்த்துறதுக்கு உணர்ச்சிகளை தோன்றை செய்யலாம், அடுத்து நம்ம ஆத்ம சுத்தி செய்து கொள்ள வேண்டும். அறியாத இருளை நான் பிடித்ததுக்காக மூணு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கதை கேட்க விஷயத்துல கொண்டு போய் பாலை ஊத்தினால பழத்தை போட்டால் என்ன அது விஷயமா நம்ம. ஆக விஷத்தன்மை கொண்டு ஒரு இடத்தில் இந்த போகும்போது அது அங்கே செயல்படுகிறது. ஆனால் அவர் உடல்ல விளைந்த விஷயத்தை நுகர்ந்து நம் உடலுக்கு சேர்த்திராது, அதை நீக்கி பழக வேண்டும். அதான் ராமாயணத்துல இப்போது தீமைகளை பார்க்கின்றனர். அப்பொழுதே அந்த மகிழ்ச்சியின் அது குரு நட்சத்திரத்தின் கேரளை பெற வேண்டும். அதை நமக்குள் செயலற்றதாக மாற்ற வேண்டும், நம்ம புகழ்ந்ததாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் நாம் என்னும் உணர்வுகளை இப்போது இதன் வழிப்படி நீங்கள் வந்தீர்கள் என்றால் இன்று வாழ்க்கையில் இந்த உடல் நமக்கு சொந்தமில்லை. ஆனால் இந்த உயிருடன் சொந்தமாகிறது. உயிர் ஒளியானது உணர்வுகள் ஒளியாகுமா? இந்த உடலுக்கு பின் என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலையை நாம் பெற முடியும். இல்லை என்றால் இதில் பெற்ற வேதனை வேதனை என்ற நிலை பெறப்பட்ட வேதனையோ பிறருடைய வேதனை பெற்ற விஷயத்தின் அளவுகள் வரும்போது இந்த உடலை விட்டு நான் எப்படா போவேன் என்ற உணர்வுகள் தான் தோற்றியது. ஆக இந்த உடல் இருக்கும்போது அந்த வேதனை என்ற விஷயத்தை நம்மால் தாங்க முடியும். அனைத்து உடல்களும் வந்த விஷயங்களை தாங்கிக் கொண்ட பின் இந்த உடலை விட்டு தாங்காத நிலை கொண்ட உயிர் வெளியே செல்லுகின்றது. இந்த உணர்வின் தன்மை தாங்கி வேதனை இந்த உணர்வின் தன்மை தாங்கி விஷத்தையே உணவாக உட்கொண்டு ரசித்து வாழும் பாம்பெனும் இந்த நாம் இந்த உடலுக்கு சென்ற பின் பூமியான இந்த பரமாத்மாவில் வந்து இந்த பரமாத்மா நம் ஆன்மாவை பரமாத்மாவுக்கு ஆத்மாவை மாறும். இந்த உயிரான்மாவை சேர்த்துக் கொண்டவர் ஜீவான்மாவில் ஈர்க்கப்பட்டு அதன் உணர்வுகளை கருவாகி பாம்பு நிலையில் கருவாகி அந்த முட்டையான இருப்பது வேதனை என்ற நிலையில் ஒதுங்குகின்றது. அப்போது விஷத்தை பாய்ச்சி அது உணவாக கொள்ளும். இன்று நாம் மனிதன் மனிதனா உருவாக்கிய உயிர்தான். தீமையிலிருந்து நீக்கணும் உணர்வு பெற்று தீமை நீக்கணும் மனித உடல் பெற்ற பின் நீக்க தவறினால் இதுதான் கிடைக்கும். ஆகவே நாம் இதை நீக்கி அருள் உணர்வை நீங்கள் பெறத்தான் சந்தர்ப்பத்தால் நாம் யாரும் தவறு செய்யவில்லை. நாம் ரோட்ல போறோம், மிளகா அங்க தூவிட்டு இருக்காங்க, காத்தோட வருது மேலப்படும் எரிச்சல் ஆகுது. எரிச்சல் ஆகுதுன்னு விட்டுருமா? களி வரும். அதே போல ஒவ்வொரு மடியிலையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நோக்கம். இப்ப இவனுடைய குறைகளை சுவாசிக்க மூசிய வரணும். அந்த உணர்ச்சியை தான் வரணும். அதே சமயத்தில் குறை நீக்கிய உணர்வை நாம் எடுத்த மூசிய வரணும். அவன் சென்ற பாதையில் உணர்வின் செயல்கள் எல்லாமே இங்க வரணும். நாம் சுவாசித்த உணர்வான் இந்த வாழ்க்கை நடத்தது. அருள் உணர்வு நிலையை நாம் தருவோம். நீ பிரார்த்தித்தோம். இப்ப ஆக்கம் மூட்ட இதனுடைய சக்தியை பெருக்க இப்ப நாம் தியானிப்போம். இப்போ எப்படி நண்பராக பழகும் போது எனக்கு நன்மை செய்தான் என்றால் விக்கலாகின்றான், அமெரிக்காவில் இருந்தான். அதே சமயத்தில் அந்த நண்பரிடத்தில் வியாபார துறையிலையும் எதையோ குறைபாடுகள் வந்துவிட்டால் அவனால் தான் நஷ்டமானது நாயின்றே இல்லை உன்னால் தான் நஷ்டமானது. ரெண்டு பேருமே பகமை உணர்ந்து வளர்த்து கொண்டான். நாம் செய்யும் தொழிலை சீராக செய்யாது கொள்வோம், நஷ்டமே வரைந்துவிடுவோம். ஆகவே நஷ்டம் ஆகும்போது இவன் தான் என்னை கெடுத்தான், அவன் தான் என்னை கெடுத்தான் இந்த உணர்வு வளர்க்கும். அமெரிக்காவில் இருக்கும்போது கஷ்டப்படும் போதெல்லாம் என்ன பாய்ப்பையிலான நான் கெட்டுப்போனேன், பாவிப்பையிலான நான் கெட்டுப்போனேன் என்ற இந்த உணர்வுகள் அவங்க பதிவாக்கி விட்டான். நாம் அந்த என்ற ஒருவரும் கெடுகின்றால் நல்ல காரியம் செய்ய முடியும். இதே உணர்வு உணவாக உட்கொண்டு இருக்கும் போது அந்த உணர்ச்சிகள் அங்கே பாஞ்சு அந்த உணவு குறைபடுகின்ற உணவு உட்கொள்ள முடியும். இதே மாதிரி வாகனம் ஓட்டி கொண்டிருக்கும் போது எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று என்னால் ஒரு செகண்ட் மாறினால் போயிடும். நாம் ரோட்டிலே நடந்து செல்கின்றோம், இந்த சிந்தனை மாறிவிட்டால் குடிமையில் தான் மேடு பள்ளம் தெரியாது, எடை ஒழுங்கு காயமாகும். இதெல்லாம் நாம் மனிதருக்கு மனிதன் தொடர் கொண்டுதான் வாழுகின்றோம். எப்படி 2000 சூரிய குடும்பங்கள் உண்மை சேர்த்து வாழ்கின்றதோ எந்தெந்த பிரபஞ்சத்தின் உணர்வுகள் நமது பிரபஞ்சத்தில் மோதுகின்றவர் அந்த மோதும் போது நமது பிரபஞ்சத்தில் மாற்றங்கள் வந்து கொண்டேதான். இதே போல நாம் ஒரு பிரபஞ்சம். ஒவ்வொரு மனிதன் உணர்வுகள் மாறும்போது நமக்குள்ளும் மாறுபடுகிறது. ஆனால் இதை மனிதனானத்தின் நாம் இதை மாற்றி அமைக்காது. நாம் இருளை மாற்றி அமைக்கும் திறன் பெற்ற இந்த உடலை நாம் பண்படுத்த வேண்டும். ஆகவேதான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லி இப்ப நாம அந்த துருவ நட்சத்திரத்தின் உதவியை பெரும்படி செய்தோம். இந்த நேரத்தில் இந்த கூட்டு தியானங்கள் இருந்து நம்மளோட வாழ்ந்து அவங்களுடைய உணர்வு நம் உடலில் உண்டு, நம உணர்வு அவன் உடலில் உண்டு. இறந்தாலும் அவன் உடல் பெற்ற உணர்வுகள் அவர் நினைக்கும் போது நமக்குள் இருப்பதனால் இந்த காற்றில் இருக்கும் அந்த உணர்வை எடுத்து நமக்குள் வளர்க்கின்றது. ஆகவே இதே போல
இந்த ஆன்மாக்களை, உடலை விட்டு சென்ற ஆன்மாக்களை நாம் இந்த துற நட்சத்திரத்தின் உணர்வு ஈர்ப்பால் கவர்ந்து உணர்பட்டத்தின் அவங்க சூட்சம சரீரம் ஒரு உடலையே இயக்கக்கூடிய சக்தி இருக்கும்போது நம்முடன் வாழ்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த உயிரான்மாக்களை சூட்சம சரீரமானது நாம் வலுகொண்டு தியானித்து அந்த குடும்பத்தை சார்ந்து ஒரு அனைவரும் அவர் உணர்கொண்டு வலுவின் துணை கொண்டு அந்த சப்தரிஷ மண்டலத்துடன் இணைக்க செய்யும் போது அந்த ஆன்மா அங்கே செல்லும். இதையெல்லாம் விஷத்தை வென்றவர்கள் அங்கே சென்ற பின் அது கருகி விடுகின்றது, விஷத்தின் தன்மை அழிந்து விடுகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் வலுவின் தன்மை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் அந்த சப்தரிஷி மண்டலின் உணவை உணவாக எடுக்கும் திறன் தருகின்றது. அப்ப அங்கே சென்ற பின் அதன் உணர்வை உணவாக எடுத்து அது ஒளியின் சரீரமாக வாழ்கின்றது. அவர் உணர்வில் நாம் உந்தி தள்ளினால் அதிலிருந்து உணர்வை நல்லதை பெற முடியும். அடிக்கடி நாம் சப்தரிஷி மண்டலங்களையும் துருவ நட்சத்திரத்தில் இருக்கும்போது துருவ நட்சத்திரத்தில் என்னால் அவர்கள் சப்தரிஷி ஆகிவிட்டார் அதன் உணர்வை நாம் நுகர்ந்து ஏனென்றால் நம் குடும்பத்தில் வாழும்போது அவருடைய கஷ்டங்கள் நமக்கு இயக்கியது அவர் எண்ணும் போது ஆனால் ஒளி சரீரம் ஆக்கிவிட்டால் அந்த உணர்வு எண்ணும் போதெல்லாம் நமக்கு அரு உணர்வு கொடுக்கும் அரு ஞான சக்தி கிடைக்கும். அதான் ஞானிகள் அகஷன் கண்டுணர்ந்த உணர்வு வழிப்படி நாம் இதன்படி வாழ்ந்தால் இந்த உடலுக்கு பின் அதை பற்றுடன் பற்றப்படும் போது அமைந்தே செல்லும். எனக்கு இப்படி செய்தனே, எனக்கு இப்படி செய்தான், இதை பற்றுடன் பற்றினார் அந்த வேதனையின் உணர்வு வரப்போம் போது மனிதன் அல்லாத உருவத்தான் உருவாக்கும் ஆசி நிமித்தம் வரப்போம்போது யாருமே பகவான் அவங்க பெயாக்கும் அதை மாற்றும், அதை உணர்வு முழுமையாக்கும். உடலை விட்டு சென்ற பின் அதுக்கு தக்க உடலை மாற்றும். உயிரோட வேலையை தான் நாம் சாமியை நம்பியோ, சாமியார் நம்பியோ, ஜோஷியை நம்பியோ, மந்திரத்தை நம்பியோ நீங்கள் இந்த உடலின் ஆசைக்குத்தான் வருகின்ற நாம் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை பற்றுடன் பற்றும் வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றத்தவராக மாற்றி வாழும். உங்களை அறுவழி அழைத்துச் செல்லும் உங்கள் உயிர் என்றும் நிலையான ஒளி சரீரின் உருவாக்கும் அவனுடனே அவனாக இருந்து அறுவழியுடன் நாம் என்றும் வேகமாக நிறைவு கொண்டு இருளை நமக்கு ஒரு விளக்கை காட்டினால் எப்படி இருளும் அறைகின்றதோ இதைப்போல வீரியம் வாய்ந்த உணர்வின் தன்மை பெருக்கப்பின் எத்தகைய விஷத்தின் தன்மை சூடாத நிலையில் அது தடுத்து அதனுடைய விரட்டி விடும். அல்லது உணர்பட்டத்தின் இதன் அருகிலே வரும்போது மாற்றிவிடும். பூமியில் நட்சத்திரங்கள் தாக்கப்பட்டு மின் கதிர்களால் எந்த பூமியில் படர்கின்றதோ எந்த நட்சத்திரம் தன்மையை இரண்டும் மோதி மின்னலாக மாறுகின்றதும் புவியில் பட்டப்பின் அதன் உணர்வின் கருத்தன்மை அது உணர்வை கவர் அந்த பூமியின் நிலையில் வரப்போது அடுத்து மின்னல் வரும்போது அது கவரும் தன்மை வரும். அந்த கவர்ந்து கொண்ட பின் இதன் உணர்வு மற்ற எல்லா நட்சத்திரங்களையும் கவர்ந்து கொண்டதான் மண் கல்லூர். அப்ப அது கருவாக்கி உணவின் தன்மை தனக்குள் தெளிவாக்கி அதன் முழுமையடைந்தால் வெடித்து வைரமாக மாறும். ஆகவே இந்த நட்சத்திரங்கள் எப்படி ஆகின்றதோ இதை போல தன் தன் எனத்தை அது கவர்கின்றது. ஆகவே இதை போல அருண் ஞானின் உணர்வை நமக்கு சேர்ப்போம், இருளை அகற்றுவோம், என்றும் ஏகாந்த நிலை என்று திரவியலா நிலை அடையும் வாக்கம் என்பதனை உண்மைக்குள் தெளிவாக்கிறேன். நம் இந்த உடலுக்காக எதுவும் விரும்பாது. அருளை பெற்றால் இருளை நீக்கும், இது உடலுக்குத்தான் ஆகின்ற இருளை நீக்கும் உணர்வு அருளை இயங்கினாலும் அருள் உணர்வு இந்த உடலினை பெறுகின்றது, இருளை அகற்றுகின்றது, இதுவும் இந்த உடலுக்குத்தான். இந்த உடலை இருளை நீக்கினால் அடுத்து அந்த ஒளியின் உணர்வின் உடலாக போகின்றோம். ஆனால் இதை பற்றிருந்த மீண்டும் உணர்வுக்கு தக்க உடலை மாற்றிக்கொண்டே இருக்கும். மீண்டும் வருவதற்கு நம் உயிரான ஈசன் இவ்வளவு தெளிவான பெண் அவனை அதன் அவமதித்தல் கூடாது என்ற மனதில் வைத்து நாம் இப்படி இன்று இதை தியானித்து நம் மூதாதிகளான வள்ளவிட்டு பிறந்து சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிஷி மண்டல புலி அலையுடன் கலக்கச் செய்து இந்த உடலினை நஞ்சினை கலைக்கச் செய்து பேரரும் பேரொழி என அவர்களை ஆக்குவோம். அவர்கள் உங்கள் உணர்வுடன் தொடர்பு கொண்டால் அதன் உணர்வை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இருளை நீக்கிடும் அருள்சக்தி எளிதில் நீங்கள் பெறலாம். உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து செயல்படும் சக்தியும் பெறலாம்.
குருநாதர் இதுல கூட்டு தியான பயிற்சியாக நம் வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினை, சாப வினை, பூர்வ ஜென்ம வினை, இது போன்ற எத்தனைய நிலைகள் நமக்குள் தோஷங்களாக இருப்பதை அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அறியாது சேர்ந்த சர்வ தோஷங்களும் நீக்கிடும் அருள்சக்தி அனைவரும் பெற வேண்டும் என்று இதுபோன்று கூட்டாக அமைப்பாக இது உருவாக்கி இந்த சக்தி அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவரது உடல்களில் இந்த சக்தி பெற வேண்டும் என்று தியானிக்கும்படி சொல்லுகின்றான். அதை பயிற்சியாகவும் கொடுக்கின்றான். இப்பொழுது இதுபோன்று அந்த சர்வ தோஷங்களும் நீங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அந்த அருள்வழி கிடைக்க வேண்டும் என்று எண்ணப்பட போகும்போது நம்முடைய இதற்கு முன்னாடி நம்ம அறியாது சேர்ந்த தீய வினைகளாலோ மற்ற வினைகளாலோ உடலுக்குள் நோய்களாக உடல் வலி, மேல் வலி, கைகால் வலி, வயிறு வலி, தலைவலி, முதுகு வலி, இடுப்பு வலி என்ற எத்தனையோ வலிகள் இருக்கும். அல்லது சிலருக்கு இது போன்ற நிலைகள் கடும் நோயாக ஆஸ்மா நோயோ, இருதய நோயோ, இப்படி இரத்த கொதிப்போ, சிலருக்கு கேன்சர் கூட இருக்கலாம். ஆக இது போன்று எத்தகைய நோயாக இருந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், அகசியமா மகரிஷியின் அருள்சக்தி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொழி பெற வேண்டும், எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று இதுபோன்ற உயர்ந்த உணர்வுகளை இந்த கூட்டமைப்பாக எண்ணி எடுத்து இது நமக்குள் சுவாசிக்கப்பட போகும்போது அந்த சர்வ நோய்களையும் நீக்கக்கூடிய அரும்பெரும் சக்தி உங்களுக்கு கிடைக்கின்றது என்று வாக்காக கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல அந்த சக்தி நம் உடலிலே எப்படி பாயும் என்றும் சொல்லுகின்றார். ஒரு கரண்ட் பாய்ந்தது போல நாம் இந்த உடலுக்குள் அந்த சக்திகள் ஊடுருவ போகும்போது அலை அலையாக ஒரு அதிர்வுகளாக நம் தலையிலிருந்து கால் வரை இந்த உணர்வுகளை அந்த ஒவ்வொரு உறுப்பும் அது சுழன்று வரப்பட போகும்போது அந்த துடிப்பலைகளை அதிர்வலைகளை நாம் நுகர முடியும். அது அவ்வளவு பெரிய அரும்பெரும் சக்தியைத்தான் குருநாதர் இந்த கூட்டு தியானங்களின் மூலமாக நமக்கு அந்த சக்திகளை நாம் பெறுவதற்கு அந்த உணர்வுகளை ஊட்டுகின்றார். நாம் அந்த சக்தியை பெற வேண்டும் என்று அந்த உணர்வுகள் உயிர் வழி நாம் எடுக்கக்கூடிய அந்த பரிபக்குவமான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தூண்டும்படி செய்கின்றார். ஆக நாம் இப்படி உடலிலே நோயாக இருக்கின்றது, மருந்து சாப்பிடுகிறேன் என்று மீண்டும் இந்த வேதனையான நிலைகளை எண்ணாதபடி நம் எண்ணத்தினாலே அந்த நோயோ அல்லது வேதனையோ வலியோ இதுபோன்று அந்த உணர்வுகள் எண்ணங்கள் வரும் பொழுதெல்லாம் இப்போது கூட்டு தியானங்கள் எடுத்துக்கொண்டு அந்த சக்தியின் துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரவை பேரவை பெற வேண்டும், என்னை அறியாது சேர்ந்த இந்த உடலில் சேர்ந்த நோய்களை அகற்றிடும் சக்தி நான் பெற வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும் என்று இது போன்று நாம் அந்த கூட்டு தியான எடுத்துக்கொண்ட சக்தி அடிக்கடி நாம் இதை போன்று எண்ணினோம் என்றால் அந்த சக்தி துருவ நட்சத்திரத்தின் சக்தி நாம் ஒவ்வொரு உறுப்பாக செலுத்தப்பட போகும்போது நம் உடல்ல நோய்க்கு காரணமான அந்த அணுக்களோ மற்ற தீமையான நிலைகளோ இப்படி தலையிலிருந்து கீழே இறங்கி பூமியிலே அந்த ஈர்ப்புடன் ஈர்ப்பாக நம்மிடமிருந்து அகன்று செல்வதையும் காண முடியும் என்று குரு தெளிவாக சொல்லுகின்றார். அந்த மின்சாரம் பாய்வது போன்று அந்த சக்தியில் ஊடுருவி எப்படி ஒரு பொருளை வேக வைக்கப்பட போகும்போது அது கொதித்து அதில் ஆவி தனியாக பிரிந்து செல்கின்ற இது போன்று இந்த மின்சாரம் போன்று அந்த துருவ நட்சத்திர உடல்கள் நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களும் இணை சேர்க்கப்பட போகும்போது அதை வேக வைத்து அதில் இருக்கக்கூடிய இயக்க சக்திகளை மாற்றி அந்த தீமையான நஞ்சான உணர்வுகள் எப்படி ஒரு வேக வைக்கப்பட போகும்போது அதில் ஆவியாக அந்த நஞ்சுகள் அகன்று செல்கின்றது, இதுபோல் நம் உடல் இருக்கக்கூடிய தீமையை விளைவிக்கக்கூடிய நோயை உருவாக்கக்கூடிய காரணமான அந்த உணவின் சத்துகள் ஆவியாக நம் உடலிருந்து ஏதாவது ஒரு வகையில் அது வெளிப்படும். அந்த குறைகளை, குறைபாடுகளை, மற்ற தீமைகளை, வலியை, வேதனையை இது போன்ற எதுவாக இருந்தாலும் அது நம் எண்ணத்தினாலேயே அதை அகற்ற செய்ய முடியும், அந்த நோயிலிருந்து விடுபட செய்ய முடியும். ஏனென்றால் இப்படி எடுத்துக்கொண்டால் தான் நமக்குள் அந்த எண்ணத்தினுடைய வலிமை கூடும், மனப்பலமும் பெற முடியும், மன வளமும் பெற முடியும். இந்த மன அமைதியும் மன வளமும் மன அந்த சக்தி வாய்ந்த அந்த எந்த உயர்ந்த நிலைகளை நாம் பெறுகின்றோம். நோய் நமக்கு வரக்கூடிய வலியை, நோயை நம்மை நாமளே நீக்கக்கூடிய சக்தி பெறுகின்றோம் என்று இந்த எண்ண வலு கூடப்பட போது நம்ம உயிர் இந்த உணர்வுகளை இது ஒரு வலு கொண்ட சக்தியாக நம்ம உடலுக்குள்ளே உருவாக்கப்பட போகும்போது அந்த வலு கொண்ட உணர்வுகள் இது போன்ற வலியோ வேதனையோ இது போன்ற உணர்வுகளை அகல செய்து அந்த உயர்ந்த சக்திகளை பெறக்கூடிய தகுதியாக இது அமையும். இப்படி அமைக்க வேண்டும் என்றுதான் குரு இது போன்ற பயிற்சியாக நமக்கு கொடுத்து அந்த நோயையோ வழியையோ எண்ணாதபடி அதிலிருந்து விடுபட வேண்டும், நான் நல்லதாக வேண்டும், என் உடல் நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும் என்று இந்த நல் உணர்வுகளை கூட்டி வலுக்கூட்டி இதை எடுக்கும்படி இதில் பயிற்சியாக கொடுக்கின்றார்கள்.
நம்ம தியானத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சர்வ தோஷம் நீங்கி உங்க உடல் நலம் பெற வேண்டும் என்று இப்ப ஏங்கி தியானி அகஷ்மா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் படர்ந்து அவர்கள் உடல் உள்ள ஜீவாணுக்கை பெற்று அவர் உடலுள்ள சர்வ நோய்களும் சர்வ தோஷங்களும் நீக்கிட வேண்டும் என்று நீங்கி தியானம். இப்போ அவங்கவுங்க உடல்ல இடுப்பு வலியோ கைகால் வலியோ தலை வலியோ அல்லது வயிற்று வலியோ இதயமையோ கிட்னி கோளாறோ ஆற்றல் கலரோ மூல நோயோ இதெல்லாம் இருந்ததுன்னா இப்ப ஏங்கி தியானித்து எங்கள் உடல் உள்ள நோய்கள் நீங்க வேண்டும் என்று இப்ப தியானம். இப்போ உங்க உடல் உள்ள சர்வ நோய்களும் நீங்கும், எல்லாரும் இந்த நிலை பெற வேண்டும் என்று எண்ணிக்கும் இது உணர்வை ஏங்கு. நீங்க நோயை நீக்கும் அரும்பெரும் சக்தி பெறுங்க. உங்க உடல்ல பூராமே கரண்ட் பாயிற மாதிரி இருக்கும். உங்க உடல்ல சர்க்கரை சத்தோ ரத்த கொதிப்போ பாத நோயோ ஆஸ்மாவோ மூல நோயோ இருதய நோயோ இதை போன்று இருந்தால் அதுல எல்லாம் மீச்சாரம் பாய்ஞ்சது போல பாய்ந்து அந்த உடல் உறுப்புகள் சீராக இயங்க தொடங்கும். மின்சாரம் பாய்வது போல பாயும், உங்க உடல்கள் அது குறையும். உடல்கள் வலி இருந்தாலோ தலைவலி இருந்தாலோ இடுப்பு வலி இருந்தாலோ அல்ல இதை போல எல்லா நோய்களும் நீக்கிடும் அருசக்தி பெறுவீங்க. கேன்சர் பிபி எல்லாமே இப்போ உங்கள் உடல் உள்ள சர்வ நோய்களும் நீ குறைய தொடங்கும். அது கலைந்து கீழே இறங்கும் சக்தி நீங்கள் உணரலாம். மற்றது எங்கெங்கு உங்கள் உடல் உறுப்புகளில் குறைபாடுகள் இருக்கின்றதோ அதையெல்லாம் இப்ப மகிழ்ச்சியின் உணர்வுகள் படரப்பட்டு உங்கள் உடல்கள் நலம் பெறும் உணர்ச்சிகள் உங்களிடையே தோன்றும். ஈஸ்வரா குருதேவா. தியானம் இருக்கும் அனைவரது உடல்களிலும் மகிஷ்மா மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ மகிழ்ச்சிகளின் அருசக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அவர்களது இரத்த நாணங்களில் கலந்து அவர்களது உடல்களில் உள்ள ஜீவாத்மா ஜீவனுக்கள் அனைத்தும் பெற்று அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீய வினைகளால் விளைந்த சாப வினைகளால் விளைந்த பாப வினைகளால் விளைந்த பூர்வஜன்ம வினைகளால் விளைந்த சர்வ ரோகங்களும் சர்வ தோஷங்களும் மீட்கிடும் அரிசக்தி பெற்று சர்வ தோஷங்களும் சர்வ நோய்களும் நீங்கி உடல்நலம் பெற்று மனவளம் பெற்று மனவளம் பெற்று அருள் ஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்திட இல்லற வாழ்க்கையில் இருளினை அகற்றி நஞ்சினை வென்று பேரறம் பெற்று அருள்வழி வாழ்ந்து தொழில்வளம் பெருகி விவசாயம் பெருகி அருள் ஞானம் பெருகி அருள்வழி வாழ்கிற அருள்வாய் ஈஸ்வரர்.